அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 4 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குபவர் முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் வட மாவட்டங்களான யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த 11 கிராம சபை உறுப்பினர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்பு படுத்தப்பட்டு புனர்வாழ்வு முகாம்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர் என்பது குறித்த ஒரு செய்தி.
இவர்கள் விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்புகளை கொண்டிருந்தார்கள் அல்லது இவர்களுடைய உறவினர்கள் விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்திருந்தார்கள் போன்ற பல காரணங்களை காட்டி.
யாழ்ப்பாணம் மாவட்டம் வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருந்த மேலும் ஒரு தொகுதி காணிகள் அங்கிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் குடியேறுவதற்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு செய்தி. தமிழ்நாட்டில் அதானி குழுமம் அமைக்கவிருக்கும் 5 சூரிய மின்சக்தி நிலையங்களிடமிருந்து சுமார் 650 மெகாவாட் மின்சாரத்தை வாங்குவதற்கு தமிழக மின்வாரியம் ஒப்பந்தம் குறித்திருப்பது குறித்து ஒரு செவ்வி.
சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய மின்சாரத்தின் விலை என்பது 5.86 அளவிற்கு குறைந்து போயிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இது 7.01 வாங்குவதாக இருக்கிறார்கள்.
பிபிசி தமிழோசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
துனிசியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலமான சூஸ் நகரில் இஸ்லாமியவாத ஆயுததாரி ஒருவர் தாக்குதல் நடத்தி 38 பேரை கொன்ற சம்பவம் நடந்து 1 தாண்டியிருக்கின்ற நிலையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அதிபர் பெய்ஜி காயித் எஸ்எப்சி சிறிது நேரத்தில் நாட்டுக்கு உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவசர நிலை இருக்கும்போது பாதுகாப்பு படைகள் மேலும் வலுவான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். துனிசியாவில் அச்சுறுத்தல் இருப்பதாலும் அதனை சமாளிக்க கூடுதல் அதிகாரங்கள் தேவை என்பதாலும் தான் அரசாங்கம் அவசர நிலையை பிரகடனம் செய்திருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.
கிரேக்க பொருளாதார மீட்புக்கான நிபந்தனைகள் குறித்து நாளை நடக்கும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பின் முடிவுகள் எப்படி இருந்தாலும் திங்களன்று அந்த நாட்டுக்கு கடன் வழங்கியவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக கிரேக்க நிதியமைச்சர் ஜெர்மனிய பத்திரிகை ஒன்றுக்கு கூறியிருக்கின்றார். கடன் கொடுத்தவர்கள் என்ன கூறினாலும் பொருளாதார மீட்புக்கான முன்னைய பிரேரணைகள் இன்னமும் பேச்சு மேசையிலேயே இருக்கின்றன என்று ஜானிஸ் வரவாஸ்கி அவர்கள் பத்திரிகைக்கு கூறியிருக்கின்றார். ஜெர்மனிய நிதியமைச்சர் வால்ஃப் சவுஃபின் அவர்கள் கிரேக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகுவதையே விரும்புவதாக தெரிகின்றது என்றும் அவர் தாக்கி பேசினார். முன்னதாக ஸ்பெயின் நாட்டு எல் மூண்டோ செய்தி பத்திரிகை ஜானிஸ் வரவாஸ் அவர்கள் பேசுகையில் கிரேக்கத்துக்கு கடன் வழங்கியவர்களை பயங்கரவாதம் என்ற சொல்லை பயன்படுத்தி குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
பிரேசிலின் மூத்த அரசு அதிகாரிகள் பலரை வேவு பார்ப்பதை அமெரிக்காவின் தேச பாதுகாப்பு நிறுவனம் ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கிறது என்பதற்கு தம்மிடம் ஆதாரம் இருப்பதாய் விக்கிலீக்ஸ் இணையதளம் தெரிவித்திருக்கிறது. பொருளாதார விஷயத்தில் பிரேசிலை வேவு பார்ப்பதற்காக அமெரிக்க தேச பாதுகாப்பு நிறுவனம் ஒட்டுக்கேட்ட தொலைபேசி எண்கள் என குறிப்பிட்டு 29 தொலைபேசி எண்கள் அடங்கிய பட்டியலை விக்கிலீக்ஸ் வெளியிட்டிருக்கிறது. பிரேசிலின் வங்கி, நிதி மற்றும் பொருளாதார துறைகளில் முக்கிய இடம் வகிப்பவர்களின் தொலைபேசி எண்கள் இவை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிபர் டில்மா ருசேஃப் தனது தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் உரையாடல்கள் கண்காணிக்கப்படுவதாக 2 முன்னர் தெரிய வந்ததை அடுத்து அமெரிக்காவுக்கான தனது அரசு ரீதியான பயணத்தை ரத்து செய்திருந்தார். வேவு பார்த்தது தொடர்பான தகராறு ஒரு பழைய பிரச்சனை என சென்ற வாரம் அமெரிக்கா சென்றிருந்தபோது அதிபர் டில்மா குறிப்பிட்டிருந்தார்.
ஆப்கானிஸ்தானிலிருந்து 2017 அநேகமாக அனைத்து அமெரிக்க படையையும் திரும்பப் பெறும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு இராணுவ சேவைகளுக்கான அமெரிக்க செனட் குழுவின் தலைவர் அதிபர் ஒபாமாவை கேட்டிருக்கின்றார். படைகள் வெளியேற்றப்பட்டால் இதுவரை பெற்ற நன்மைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆபத்துக்களை ஏற்கும் நிலை அமெரிக்காவுக்கு நேரிடலாம் என்று ஆப்கானுக்கான தனது விஜயம் ஒன்றின் பொழுது ஜான் மெக்கெயின் எச்சரித்திருக்கின்றார். அமெரிக்க தூதரகத்தில் இருக்கின்ற சுமார் 1000 படையினரை மாத்திரம் ஆப்கானில் தொடர்ந்து வைத்திருப்பது என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு என்றும் ஆனால் தற்போதைய கள நிலவர மாற்றங்களை அது கருத்தில் கொள்ளவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வீட்டில் கழிப்பறை கட்டி தருவதற்கு பெற்றோர் மறுத்ததால் 17 யுவதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சேமித்து வரும் பணம் அந்த யுவதியின் திருமணத்துக்கு தேவை என கருதி பெற்றோர் கழிப்பறை கட்ட மறுத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் 120 ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு கழிப்பறை வசதி இல்லை.
வங்கதேச தலைநகர் டாக்காவில் வெட்டி கொலை செய்யப்பட்ட ஒரு நாத்திக எழுத்தாளரின் மனைவி தீவிரவாதிகளின் வன்செயல்கள் குறித்து பாராமுகமாக இருப்பதாக வங்கதேச அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டியிருக்கின்றார். வங்கதேச அமெரிக்க எழுத்தாளரான அவிஜித் ராய் அவர்கள் கடந்த பிப்ரவரியில் தாக்குதலுக்கு உள்ளாகி இறந்தது முதல் மேலும் 2 மதசார்பற்ற எழுத்தாளர்களும் அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பிபிசியிடம் பேசிய அவரது மனைவியான ராஃபிதா அகமது போன்யா அவர்கள், பட்ட பகலில் கொலைகளை செய்வதற்கு தீவிரவாதிகளுக்கு வங்கதேச அரசாங்கம் இலவச அனுமதியை வழங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
தொடரும் இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வட மாவட்டங்களான யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த 11 கிராம சேவகர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்பு படுத்தப்பட்டு புனர்வாழ்வு முகாம்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர் என யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரதன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் கிராம மட்டத்திலான அரச நிர்வாகத்திற்கு பொறுப்பான கிராம சேவை அதிகாரிகள் 11 பேரை இராணுவத்தினரின் புனர்வாழ்வு முகாமின் பயிற்சிக்காக அதிகாரிகள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு வவுனியா பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள புனர்வாழ்வு முகாமில் கடந்த வாரம் முதல் புனர்வாழ்வு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் இளம் தாய் ஒருவர் உட்பட பெண்களும் அடங்குவார்கள் என கூறப்படுகின்றது. இதுகுறித்து முன்னாள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராகிய ஸ்ரீதரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த 11 பேர் கிராம அலுவலர்களாக பணிபுரிந்த நிலையில் இவர்கள் விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்புகளை கொண்டிருந்தார்கள் அல்லது இவர்களுடைய உறவினர்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்திருந்தார்கள். விடுதலை புலிகள் அமைப்பை விட இவர்கள் இடம்பெயர்ந்து வவுனியாவிற்குள் வந்த பொழுது அந்த முகாம்களிலே தங்கியிருக்காமல் சென்றார்கள் போன்ற பல காரணங்களை காட்டி 1.5 குழந்தையை கூட வைத்திருக்கின்ற தாயாக, இளம் தாயாக இருக்கின்றவர்கள் கூட புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனை விட 4 வருடங்களுக்கு மேல் கிராம அலுவலராக இருந்தவர் எந்தவித காரணங்களும் இன்றி புனர்வாழ்வுக்காக அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் பூந்தோட்டம் புனர்வாழ்வு முகாமுக்கு. அப்பாவிகளான இந்த இளைஞர்களும் யுவதிகளும் ஒரு வயிற்று பிழைப்புக்காக கிடைக்கின்ற ஒரு சாதாரண கிராம அலுவலர் பதவியை கூட அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் தவிக்கின்ற சூழலை இந்த நாட்டில் தமிழர்கள் மீது திணித்திருப்பது ஒரு நியாயமான காரியமாகப்படவில்லை. இது ஒரு வேதனை தரக்கூடிய விடயமாகவே காணப்படுகின்றது.
நீங்கள் கூறுகின்ற இந்த கிராம சேவை அலுவலர்கள் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்படும் பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு நீதிமன்ற உத்தரவின் மூலமாக புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டார்களா? எப்படி அவர்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள்?
இவர்களிலே முழுமையானவர்களுக்கும் வேலை கிடைத்து இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது 1 வருடம், 2 வருடம், 3 வருடங்கள் வேலை முடித்தவர்கள் கூட இருக்கிற பொழுது அவருடைய வேலைகள் நிரந்தரமாக்கப்படுகின்ற காலம் வருகின்ற பொழுது கூட உங்களுக்கான பாதுகாப்பு கிளியரன்ஸ் இன்னும் வரவில்லை என்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டு அவர்கள் பாதுகாப்பு அமைச்சினால் அரசாங்க அதிபருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டு அரசாங்க அதிபர்னாலும் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர்னாலும் உரிய கடிதங்கள் வழங்கப்பட்டு வேலையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார்கள் முதலில். அதன் பிற்பாடு அவர்கள் உளவுத்துறையினரால் விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். உள்ளாக்கப்பட்ட பிற்பாடு வேலையில்லாமல் அவர்கள் வீடுகளிலே கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகவும் சிலர் 1 வருடங்களுக்கு மேலாகவும் இருந்த பொழுது திடீரென அவர்கள் அறிவித்தல் வழங்கப்பட்டு நீங்கள் புனர்வாழ்வுக்கு வர வேண்டும், புனர்வாழ்வு முகாம்களில் உங்களுக்கான புனர்வாழ்வு அளிக்கப்படும் என்ற அடிப்படையில் நேரடியாகவே அவர்கள் புனர்வாழ்வு முகாம்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே எந்த ஒரு நீதிமன்ற உத்தரவோ அல்லது போலீசாரின் உத்தரவோ அவர்களுக்கு வழங்கப்படவில்லை.
புனர்வாழ்வு பயிற்சியின் பின்னர் அவர்களுக்கு அந்த வேலை வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் மீது வழங்கப்பட்டிருக்கிறதா?
அவர்கள் முன்னாள் போராளிகள் அல்லது விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தார்கள் என்று கட்டாயப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்படுகிறதே தவிர மீண்டும் உங்களுக்கு இந்த வேலை வழங்கப்படும் என்ற எந்த உத்தரவாதங்களோ தகவல்களோ அவர்களுக்கும் வழங்கப்படவில்லை
என்றார் முன்னாள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். இந்த விடயம் குறித்து இராணுவத்தின் புனர்வாழ்வு செயற்பாடுகளுக்கு பொறுப்பான புனர்வாழ்வு ஆணையாளரின் கருத்தை அறிவதற்கு முயன்ற போதிலும் அது பலனளிக்கவில்லை.
செய்திக்குறிப்பை அளித்தவர் மாணிக்க வாசகம். யாழ் மாவட்டம் வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வளையத்திலிருந்த மேலும் ஒரு தொகுதி காணிகள் அங்கிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் குடியேறுவதற்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து ஒரு செய்தியை மீண்டும் அளிக்கிறார் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம், வலிகாமம் வடக்கில் அதி உயர் பாதுகாப்பு வளையத்தில் மேலும் ஒரு தொகுதி காணிகள் அங்கிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் மீள்குடியேறுவதற்காக படையினரால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் ஸ்ரீமோகனன் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தலைவர் சோமசுந்தரம் சுகீர்தன் ஆகியோருக்கு இராணுவ உயரதிகாரிகளினால் இன்று காலை அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து கூடுதல் விவரம் என்ன என வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தலைவர் சோமசுந்தரம் சுகீர்தன் அவர்களிடம் கேட்டேன்.
நவுலேஸ்வரம் பகுதியில் கடற்படையினரின் பாவனையில் இருந்த 35 ஏக்கர் நிலப்பகுதியானது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. 25 வருடங்களுக்கு பின்னர் அந்த மக்களிடம் அந்த காணிகள் செல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருந்த குடிமனைகள், வயல்நிலங்கள், தோட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் விடுவிக்கப்பட்டதன் மூலம் சரியான சந்தோஷமாக இருக்கின்றனர் மக்கள். அண்மையில் யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்ட முள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களிடம் இந்த முள்குடியேற்றம் சம்பந்தமாக இருக்கின்ற தடைகள் பற்றி எடுத்து கூறப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று 35 ஏக்கர் நிலப்பகுதியில் 34 குடும்பங்களுடைய நிலப்பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களில் 16 பேர் உடனடியாக முள்குடியவர்களுக்காக தங்களுடைய காணிகளை துப்புரவுக்கான பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள்.
இப்ப நீங்க பிரதேச சபையால என்ன செய்யறீங்க?
மக்கள் முள்குடிய வசதியாக காடுகளை துப்புரவு செய்யும் இயந்திரங்கள் மூலம் துப்புரவு செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம்.
என்ஆர் வலிகமம் வடக்கு பிரதேச சபை தலைவர் சுயர்தன் அவர்கள், இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டதை அடுத்து தமது காணிகளை பார்வையிட சென்றவர்களில் ஒருவராகிய முருகையா ராசன் அவர்களை அவர் தனது காணிக்கு சென்றிருந்த வேளை அவருடன் தொடர்பு கொண்டு விவரம் என்ன என கேட்டேன்.
காலமயங்களுக்கு தள்ளிப்பள பிரதேச செயலர், வலிவடக்கு பிரதேச தலைவர் அவர்கள் உடனடியாக வந்து காடு மண்டி இருந்த இடங்களை துப்புரவாகி கொண்டிருக்கணும். இடத்துல சொல்ற பத்துகளா தான் முடியிருக்குது. அவர் துப்புரவு பணி ஈடுபட்டு முடிஞ்ச பின்னர் தான் நாங்கள் எங்களை எல்லைகளை போடக்கூடியதாக இருக்கு
என்றார் முருகையா ராசன் அவர்கள். வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான அவருடைய குடியிருப்பு காணிகளான 6000 அதிகமான அளவு ஏக்கர் காணிகள் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டு அங்கு இராணுவத்தினரும் கடற்படையினரும் நீண்ட காலமாகவே நிலை கொண்டிருக்கின்றார்கள். புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் அங்கு 1200 ஏக்கர் காணிகளை முள்குடியேற்றத்திற்காக விடுவிப்பதாக கூறிய அரசு அதற்கும் குறைவான அளவு காணிகளையே விடுவித்திருந்ததாக பலரும் குறை கூறியிருக்கின்றார்கள். இந்த பின்னணியில் பொது தேர்தல் ஒன்றை எதிர்நோக்கியுள்ள இந்த வேளையில் 34 குடும்பங்களுடைய காணிகள் முள்குடியேற்றத்திற்காக இன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றன.
செய்தி குறிப்பை அளித்தவர் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல்கள் ஆகஸ்ட் 17 நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த காலகட்டம் இலங்கையில் பொது தராதர தேர்வுகள் நடக்கும் காலகட்டம் என்பதால் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டுமென ஆசிரியர் சங்கங்கள் சில கோரிக்கை வைத்துள்ளன. இது குறித்த செய்தியை தருகிறார் நமது மட்டக்கிழப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டாம் என்று ஆசிரியர் தொழிற்சங்கங்களினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் பல்கலைக்கழக அனுமதியை தீர்மானிக்கும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை காலத்தில் தேர்தல் நடைபெறுவது மாணவர்களை பாதிக்கும் செயல் என்கின்றார் இலங்கை ஆசிரியர் சேவைகள் சங்கத்தின் தலைவர் லால் குமார.
அகோஸ்ட் மாசிய தூள உசஸ்கலை விபாக பவ மேபிடி வந்தவ அப்படி மகமத்தியான பிரசாசியை பார்த்து காலின்.
ஆகஸ்ட் மாதம் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை காலம் என்று தெரிந்தும் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் தேர்தல் ஆணையாளர் என உரிய தரப்பினரின் கவனத்துக்கு ஏற்கனவே கொண்டு வந்துள்ளோம். தேர்தல் பிரச்சார ஆரவாரம், வீடுகளிலும் அயலிலும் தேர்தல் கால அரசியல் பேசும் சூழல், இவை மாணவர்களை பெரிதும் பாதிக்கும் என்றும் கூறினார் இலங்கை ஆசிரியர் சேவைகள் சங்கத்தின் தலைவர் லால் குமார. கடந்த அரசாங்கத்தை போன்று தற்போதைய அரசாங்கமும் மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் தேர்தலுக்கான தேதியை தீர்மானித்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டான்லின்.
தொடர்ந்து இப்படி நடக்குது, மாணவர்கள் அநீதியாக பரீட்சையாளர் சம்பந்தமாக நாங்க பேசணும். பரீட்சையாளர் சொன்ன வந்து எக்ஸாம் பின் போட்டே இல்லாத காரணம், எக்ஸாம் பின் போட்டா அது உரிய நேரத்தில் ரிசால்வர் இல்லாட்டி அது பெரிய பாதிப்பு, மற்ற எக்ஸாம்களுக்கு பாதிப்பும், வெளிநாட்டு எக்ஸாம் செய்த பிள்ளைகளுக்கு பத்து பாதிப்பும், எல்லாருக்கும் பாதிக்கும். அதனால அது பின் போட இல்லாது, அதனால தான் நாங்கள் அரசுகள் வற்புறுத்தி சொல்றோம் தேர்தல் சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கக்குள்ள எக்ஸாமை பார்த்து தீர்மானம் எடுக்க சொல்லி தான் அரசு கேட்கிறோம்.
கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை காலத்தில் தேர்தல் நடத்தப்படுவதற்கு ஆசிரியர் தொழிற்சங்கங்களினால் வெளியிடப்பட்டுள்ள எதிர்ப்புகள் குறித்து மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது,
பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்ற தினம், புதிய பாராளுமன்றம் ஒன்று கூட உள்ள தினம், பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு கால எல்லை, தேர்தல் தினம், 4 விடயங்களையும் உள்ளடக்கியதாக அந்த வர்த்தமானி அறிவித்தல் அதிமேதகு சனாதிபதி அவர்களினால் வெளியிடப்படும். பாராளுமன்ற நியதி சட்டம் ஒன்றின் மூலம் அதிமேதகு சனாதிபதி அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரம், அவரால் விதித்துரைக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வாக்கெடுப்பு தினத்தை மாற்றுவதற்கு தேர்தல்கள் ஆணையாளருக்கு எந்தவித அதிகாரமும் இலங்கையிலே உள்ள பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தில் கிடையாது. இந்த வகையில் இந்த கோரிக்கை தேர்தல்கள் ஆணையாளர் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் தேர்தல்கள் ஆணையாளரினால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பதை இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்
என்றும் தனது பதிலில் குறிப்பிட்டார் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது.
செய்தி குறிப்பை தந்தவர் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இப்போது சில இந்திய செய்திகளை கேட்கலாம். ஆர்கே நகர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அறையில் அவர் பதவியேற்றார். அடுத்ததாக, கேரள எல்லையில் இருக்கும் முல்லைப்பெரியார் அணைக்கு மத்திய தொழிற் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பை கோரும் தமிழக அரசு அதற்கு புலிகளால் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருப்பதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து ஒரு தொகுப்பு.
தமிழ்நாட்டில் 4,536 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதானி குடும்ப நிறுவனங்கள் அமைக்க இருக்கின்ற 5 சூரிய சக்தி மின் நிலையங்களில் இருந்து 648 மெகாவாட் அளவுக்கு தமிழக மின்வாரியத்துக்கு மின்சாரத்தை வாங்குவதற்கு தமிழக மின்சார வாரியம் ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கமுதியில் இந்த திட்டங்கள் அமைய இருப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் சனிக்கிழமை அன்று இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த திட்டம்தான் உலகிலேயே ஒரே இடத்தில் அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் என்று அதானி குழுமம் தெரிவித்திருக்கிறது. இதுவரை மொத்தம் 1,084 மெகாவாட் மின்சாரத்தை சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்களை தமிழக மின் உற்பத்தி மற்றும் பயிர்மான கழகம் கையெழுத்திட்டிருக்கின்றது. தனியாரிடமிருந்து சூரிய மின்சக்தியானது ஒரு யூனிட் 7 ரூபாய் 1 பைசாவுக்கு வாங்கப்படுகின்றது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்றார்கள் மின்துறை வல்லுநர்கள். இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பின் தலைவர் எஸ் காந்தி,
இந்த ஒப்பந்தம் என்பது 25 ஆண்டு காலத்திற்கான ஒப்பந்தம். இன்றைக்கு சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய மின்சாரத்தின் விலை என்பது 5 ரூபாய் 86 பைசா அளவிற்கு குறைந்து போயிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இது 7 ரூபாய் 1 பைசாவுக்கு வாங்குவதாக இருக்கிறார்கள். ஆக மின்சார கட்டணம் என்ற வகையில் மின் பயணீட்டாளர்களை பெருமளவில் பாதிக்கப்படப்போக்கூடிய ஒரு மின்சாரமாக இருக்கும். அதுவல்லாமல் இந்த அளவிற்கு மின்சாரத்தை வாங்க வேண்டிய அவசியம், அதாவது சோலார் பவர் ஆப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபுசாரா மின்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு வாங்க வேண்டும் என்பது மின்சார சட்டத்தினுடைய வகையாகும். அந்த வகையிலே சோலாருடைய இந்த சூரிய ஒளி மின்சாரம் என்பது 1% கீழாக இன்றைய அளவிலே இப்போ 0.25% வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. 91,000 மில்லியன் யூனிட் தேவையாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் இது என்பது கிட்டத்தட்ட 250 மில்லியன் யூனிட் அளவு, 250 மில்லியன் யூனிட் தான் நமக்கு சோலார் இருந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். 1,000 மெகாவாட் சோலார் என்பது இந்த கிட்டத்தட்ட 1,500 மில்லியன் யூனிட்டிற்கு மேலே வரும். இது 7 ரூபாய் 1 பைசா என்பது மின்சார கட்டணத்தை வெகுவாக உயர்த்திவிடும். இந்த காலகட்டத்தில் இந்த அளவிற்கான மின்சார ஒப்பந்தம் என்பது அவ்வளவு புத்திசாலித்தனமானதாக இது தோன்றவில்லை
என்றார் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பின் தலைவர் எஸ் காந்தி. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தை வகிக்கின்றது. ஆனால் காற்றாலை மின் உற்பத்தி திடீரென்று அதிகரித்தால் அதனை முழுவதும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்றது. மின் பற்றாக்குறை மாநிலமான தமிழகத்தில் கோடை காலத்தில் 2,000 மெகாவாட் அளவுக்கு பற்றாக்குறை ஏற்படுவது வழக்கமாக இருந்து வருகின்றது.
மன்னிக்க வேண்டும், தவறுதலாக, அதானி குழுமம் தமிழகத்தில் அமைக்கவிருக்கும் 5 சூரிய சக்தி மின் நிலையங்களிலிருந்து சுமார் 648 மெகாவாட் மின்சாரத்தை வாங்குவதற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்பந்தம் செய்திருந்த செய்தியை இப்போது கேட்டிலீர். செய்தியை வழங்கியவர் பூபாலரத்னம் சீவகன். முன்னதாக நாம் கேட்கவிருந்த தமிழக கேரள எல்லையில் இருக்கும் முல்லைப்பெரியார் அணைக்கு மத்திய தொழிற் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பை கோரும் தமிழக அரசு அதற்கு புலிகளால் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருப்பதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. அந்த செய்தியை இப்போது கேட்கலாம். விடுதலை புலிகளால் முல்லைப்பெரியார் அணைக்கு ஆபத்து என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கூறியிருப்பது வம்பை விலைக்கு வாங்கும் செயல் என திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் இந்த மனு குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் குறை கூறியுள்ளார். தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைந்திருக்கும் முல்லைப்பெரியார் அணையின் பராமரிப்பு பொறுப்பு தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. அணையின் பாதுகாப்பு கேரளா வசம் இருக்கிறது. இந்த நிலையில் முல்லைப்பெரியார் அணைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. இது தொடர்பாக தமிழக அரசு சமீபத்தில் தாக்கல் செய்திருந்த துணை மனுவில் அணையை தகர்க்க தீவிரவாத குழுக்கள் முயற்சிப்பதாக மத்திய உளவுத்துறை தகவல் அளித்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இந்த மனுவுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இது தொடர்பாக மதுரையில் போராட்டம் நடத்தப்போவதாக நேற்று அறிவித்தார். இன்று திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முல்லைப் பெரியார் அணையின் பாதுகாப்புக்கு மத்திய தொழிற் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு அவசியம் என்றாலும் விடுதலைப் புலிகள் மீது குறை கூறி அவர்களால் முல்லைப் பெரியார் அணைக்கு ஆபத்து என்று உச்சநீதிமன்றத்தில் கூறியிருப்பது வம்பை விலைக்கு வாங்கும் செயல் என்று கூறியுள்ளார். மேலும் புலிகள் மீது மாசு கற்பிப்பதைப் போலவும் அவர்களின் முதுகலை குத்தி அவமானப்படுத்துவதைப் போலவும் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருப்பதை கண்டிப்பதாக கருணாநிதி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இது தமிழக வரலாற்றில் அழிக்க முடியாத கரும்புள்ளி என்று கூறியுள்ளார். இதுபோன்ற செயலில் ஈடுபடும் அமைப்பின் பெயரை தமிழக அரசால் வெளியிட முடியுமா என்றும் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியை அளித்தவர் பூபாலரட்னம் சிவகன். ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பான அனைத்தம்ச உடன்பாடு ஒன்றை எட்டும் நோக்கில் வியன்னாவில் சர்வதேச பேச்சுவார்த்தையாளர்கள் ஈரானுடன் நடத்தி வரும் பேச்சுவார்த்தை வாரக்கடைசியிலும் தொடர்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கி வந்திருப்பதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவேத் ஷரீப் கூறியுள்ளார். மேலதிக தகவல்களை தமிழில் தொகுத்து தருகிறார் சாதாத்.
அணு ஆயுத வல்லமை பெறப்போவதில்லை என்பதை உறுதி செய்யும் விதமாக ஈரான் தனது அணுசக்தி செயற்பாடுகளை குறைத்து கொள்ள வேண்டும் என உலக வல்லரசு நாடுகள் விரும்புகின்றன. ஈரானை அதை செய்ய வைப்பதற்காக அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா, ரஷ்யா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் வியன்னாவில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. தாங்கள் அணுசக்தி செயற்பாடுகளை குறைத்து கொண்டால் அதற்கு பிரதிபலனாக ஈரான் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற சர்வதேச தண்டனை தடைகள் நீக்கப்பட வேண்டும் என ஈரான் வலியுறுத்துகிறது. இந்த தண்டனை தடைகள் ஈரானிய பொருளாதாரத்தை முடங்கச் செய்திருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான ஒப்பந்தத்தை எட்டுவதில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டிருப்பதாகவும் உடன்பாட்டின் 90% வாசகங்கள் தயாராகிவிட்டன என்றும் ரஷ்யா தெரிவித்திருந்தது. ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கான காலக்கெடு July 7 முடிவுக்கு வர இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது யூடியூப் மூலமாக கருத்து வெளியிட்டிருக்கின்ற ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஒரு ஒப்பந்தத்துக்கு மிக நெருக்கத்தில் தாம் வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
At this 11th hour, despite some differences that remain, we have never been closer to a lasting outcome. But there is no guarantee.
இந்த கடைசி நேரத்தில் ஒரு சில மாச்சரியங்கள் மிஞ்சியிருக்கவே செய்தாலும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இதற்கு முன்பில்லாத ஒரு நெருக்கத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனாலும் ஒப்பந்தம் நிச்சயம் வரும் என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது. இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அழுத்தம் தந்தால் யாரை வேண்டுமானாலும் பணியை வைத்து விடலாம் என சிலர் நம்புகின்றனர். ஆனால் அந்த மாயை மறைந்து பேச்சுவார்த்தையாளர்கள் இடையில் ஞானம் உதிப்பதற்கான அடையாளங்களை நான் பார்க்கிறேன். அழுத்தம் தருவதால் பிரச்சினை அதிகமாகுமே தவிர தீர்வு ஏற்படாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதாக தெரிகிறது
என்றார் அமைச்சர் ஜவாத் ஷரீப். ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுமானால் தீவிரவாதிகளின் வன் செயல்கள் போன்ற பொது சவால்களுக்கு தீர்வு காணவும் புதிய வழிகள் திறக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இஸ்லாமிய அரசு பொது எதிரியாக இருக்கின்ற போதிலும் இந்த பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறித்தே கவனம் செலுத்தும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதனிடையே ஈரான் அணு ஆயுதங்களை பெற முயன்றதா என்பது தொடர்பான நெடுநாள் தாமதமாகி இருக்கின்ற சர்வதேச விசாரணை இந்த வருட கடைசியில் நிறைவு செய்யப்படும் என சர்வதேச அணுசக்தி கட்டுப்பாட்டு அமைப்பான IAEA-வின் தலைவர் யுகியா அமானோ தெரிவித்திருக்கிறார். ஈரான் ஒத்துழைக்க முன்வந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த விசாரணையில் முடிவு தெரிய வேண்டிய பல கேள்விகளுக்கு தற்போது பதில்கள் கிடைத்துவிடும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
செய்தியை அளித்தவர் சாதாத். இனி ஒரு விளையாட்டுச் செய்தி. பெல்ஜியத்தில் நடந்து வரும் ஹாக்கி உலக லீக் பந்தயத்தில் வெண்கலப் பதக்கத்திற்காக நடக்கின்ற ஆட்டத்தில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணியினர் பிரிட்டிஷ் அணியை எதிர்த்து நாளை ஞாயிறன்று மோதவிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் சாதாத்.
ஹாக்கியில் இந்தியாவும் பிரிட்டனும் கடைசியாக மோதியது சென்ற ஆண்டு தி ஹேகில் நடந்த உலகக்கோப்பை ஆட்டம் ஒன்றில். அந்நேரம் 2-1 என்ற கோல் கணக்கில் பிரிட்டன் இந்தியாவை வீழ்த்தியிருந்தது. எனவே மிகவும் சிறப்பாக விளையாடினால்தான் பிரிட்டனை இந்த முறை வீழ்த்த முடியும் என இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பால் வன் அஸ் தெரிவித்திருக்கிறார். ஆட்டத்தின் ஆரம்பத்தில் பிரிட்டன் கோல்களை அடிக்க விடாமல் தடுப்பது மிகவும் முக்கியம் என அவர் தெரிவித்திருக்கிறார். பெல்ஜியத்துக்கு எதிரான நேற்றைய முதல் அரையிறுதி ஆட்டத்தில் முதல் 8 பெல்ஜியம் 2 எளிதாக அடிக்க இந்தியா இடம் விட்டதுதான் இந்தியாவின் ஆட்டத்தை பாதித்தது. கடைசியில் 4-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோற்க நேர்ந்தது. 2 அரையிறுதியில் உலக சாம்பியன்களான ஆஸ்திரேலிய அணியிடம் 3-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து தோற்றிருந்தது. நாளை நடக்கக்கூடிய இறுதி ஆட்டத்தில் உலகத்தர வரிசையிலே முதலிடத்தில் இருக்கின்ற ஆஸ்திரேலியாவே பெல்ஜியத்தை விட வலுவான அணியாக பார்க்கப்பட்டாலும் போட்டி சொந்த மண்ணில் நடப்பதால் பெல்ஜியம் அணிக்கு ரசிகர்களின் ஆதரவு பலமாக இருக்கும். ஆக இரண்டு பரபரப்பான ஆட்டங்கள் நாளை ஹாக்கி ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும்.
செய்தியை அளித்தவர் சாதாத். அடுத்ததாக,
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா ராஜன். நேயர்களின் கடிதங்களை படிக்கலாமே சங்கீதா.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடவே இபிடிபி விருப்பம் என்கிற செய்தி குறித்து கடிதம் எழுதியிருக்கும் கொழும்பு நேயர் சி ரத்னவடிவில், மைத்ரிபால சிறிசேனா டக்லஸ் தேவானந்தாவுக்கும் தான் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துள்ளார். சென்ற தேர்தலில் தனது கட்சி சின்னத்தில் போட்டியிட தலைகீழாக நின்றும் மஹிந்த அதனை நிராகரித்து விட்டார். இப்போது அவர் பதவியில் இல்லாததால் கிடைத்த சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு தனது சுய புத்தியுடன் செயற்படுவதாக தம் பட்டம் வடிக்கிறார் டக்லஸ் தேவானந்தா. இவர் எப்போதுமே இப்படித்தான் வீம்புக்கு கதைத்துக் கொண்டிருப்பார் என்கிறார் கொழும்பு நேயர் சி ரத்னவடிவேல்.
இந்திய கிறிஸ்தவர்கள் ஜாதி பட்டங்களை கைவிட வேண்டும் என்கிற செய்தி குறித்து கடிதம் எழுதியிருக்கும் கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், இது இந்தியாவின் சாபக்கேடு. இந்தியாவில் எந்த மதம் வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் நீங்கள் நினைத்த ஜாதிக்கு மட்டும் மாற முடியாது. கிறிஸ்தவ மதத்தில் இது தீவிரமாக இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஜாதி கட்சிகள் தங்கள் ஜாதியை வளர்ப்பதில்தான் கவனமாக இருக்கின்றன என்று எழுதியிருக்கிறார்.
மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பது குறித்து திமுக அதிமுக மோதல் என்ற செய்தி தொடர்பில் கருத்து எழுதியுள்ள மகா நடராசா என்னும் நேயர், இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் அறிமுகமானது 1984 கல்கத்தாவில். 31 வருடமாக இருக்கு அது சென்னையில் அறிமுகப்படுத்த. இதற்காக தலைகுனிவதை விட்டு யார் திட்டத்தை கொண்டு வந்தது என திமுகவும் அதிமுகவும் வெறுமனே பீற்றிக் கொள்கிறார்கள் என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் கதிர்வேல் சண்முகம் என்னும் நேயர், தங்கள் சொந்த காசு போட்டுக் கொண்டு இந்த ரயில் திட்டத்தை செயல்படுத்தியது போல அதிமுகவும் திமுகவும் பெருமை பேசிக் கொள்கிறார்கள், எல்லாமே மக்கள் பணம்தானே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருச்சியைச் சேர்ந்த நஜ்முல் ஆரிஃபின் என்னும் நேயர் எழுதியிருக்கும் கடிதத்தில், தமிழ்நாட்டில் ஜூலை முதல் தேதியிலிருந்து இருசக்கர வாகன தலைக்கவசம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது குறித்த செய்தியை கேட்டேன். இது பற்றி ஜெயபிரகாஷ், வினோத் மற்றும் வெற்றிவேல் ஆகியோர் கூறிய சாதக பாதகங்கள் எல்லாம் சரிதான். ஆனால் இந்த ஹெல்மெட் போடும் விதிமுறையானது 2 அல்லது 3 மாதங்களில் மறைந்து போய்விடுகிறது. பிறகு இந்த விதிமுறை 1 அல்லது 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நடைமுறைக்கு வருகிறது. இதனை ஒரு அரசே செய்வது புரியாத புதிராக இருக்கிறது என்று விமர்சித்திருக்கிறார்.
போக்கோ ஹராமால் கடத்தி செல்லப்பட்டு பின்னர் தப்பித்தும் காப்பாற்றப்பட்டும் இருந்த சிலரிடம் பிபிசி பேசிய போது, கடத்தப்பட்ட சிபாக் மாணவிகள் வற்புறுத்தல் காரணமாக ஜிஹாதிகளாக சண்டையிடுவதாக தெரிய வந்துள்ளது என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சி ரத்னவடிவேல் என்னும் நேயர், ஒன்றுமே புரியவில்லை. இவர்கள் எதற்காக இத்தனை கொடுமைகளை புரிகிறார்கள்? அவர்கள் எத்தனை காரணத்தை சொன்ன போதும் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவற்றையெல்லாம் பார்ப்பதே பெரும் பாவமாக இருக்கிறது என்கிறார்.
கடும்போக்கு பௌத்த அமைப்பான பொதுபல சேனா இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறது என்கிற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் முல்லைமதி என்னும் நேயர், பொதுபல சேனா தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் இலங்கையின் எதிர்காலம் மிக மோசமான நிலையை அடையும். இவர்கள் தங்கள் ஆதரவை மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்குவார்கள். இலங்கையில் சிறுபான்மை இனங்கள் விரக்தியின் விளிம்புக்கு தள்ளப்படுவார்கள். தேசிய அரசை உருவாக்கி ஒற்றை இலங்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தோல்வியடைவது உறுதி. பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளும் நிலையை இவர்கள் உருவாக்குவார்கள். ஒரு வார்த்தையில் சொல்வதானால், இலங்கை மக்கள்தான் தங்கள் வாக்குகள் மூலம் இதை தடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்.
குவைத்தில் மசூதி ஒன்றில் தற்கொலை குண்டு தாக்குதல் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சுப்புராஜ் என்னும் நேயர், மதத்தின் அடிப்படையில் செய்யும் தீவிரவாதம் சாத்தான் தலைமையில் மனிதனை கொண்டு மனிதனை அடிக்கும் செயல். மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்கிறார்.
ஒருபாலின திருமணங்களுக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி என்கிற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் தமிழ் சதா என்னும் நேயர், இதை அமெரிக்காவிலேயே இவ்வளவு தாமதமாக செய்தால் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு இந்த மனிதநேயமுள்ள தீர்ப்புகள் எல்லாம் எப்பொழுதுதான் வந்து சேரும்? எது எப்படியோ நம் நாடுகளுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக அமையும் என்று கூறியிருக்கிறார்.
வேட்பாளர் தேர்வு, தமிழ் தேச கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடு என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள உதயசூரியன் ராமலிங்கம் என்னும் நேயர், நீங்கள் எப்பொழுதுமே அப்படித்தான், ஆனா எங்களை மாதிரி ஒற்றுமை உலகத்தில் யாரும் கிடையாது என்ற பெருமை வேற, எங்கேயும் ஒன்று சேர மாட்டீங்க, அது இந்த தமிழ் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்கிறார்.
சமஸ்கிருதம் மக்களின் மனதை தூய்மைப்படுத்துகிறது என்று சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்திருக்கும் செய்தி தொடர்பில் கருத்து எழுதியிருக்கும் ஆர்த்தி பிரி என்னும் நேயர், படித்தவர்களுக்கு தானே தெரியும் படிப்பின் அருமை. இப்போதெல்லாம் போலி பட்டப்படிப்பு சான்றிதழ் அரசியல்வாதிகளிடம்தான் பிரபலமடைந்து விட்டதோ என்கிறார். நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் நிகழ்ச்சியை தொகுத்தளித்தவர்கள் எல் ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன். இப்போது இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகளை கேட்கலாம்.
துனிசியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. பிரேசிலின் மூத்த அரசு அதிகாரிகள் பலரை வேவு பார்ப்பதை அமெரிக்காவின் தேச பாதுகாப்பு நிறுவனம் ஒரு வழக்கமாகவே கொண்டுள்ளது என்பதற்கு தம்மிடம் ஆதாரம் இருப்பதாக விக்கிலீக்ஸ் தெரிவித்திருக்கிறது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.